கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் ஜூலை 14 1963 அமெரிக்கா இந்தியானாவில் உள்ள பிரன்னம் ஜபக்கூடாரத்தில் ஹம்பிள் தை செல்ஃப், உங்களை தாழ்த்துங்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அப்படியானால் அறிவிப்புகளை நானே செய்யலாம் என்று நினைக்கிறேன். அங்கே வெகுமதிகள் நிச்சயமாக இருக்கின்றது. அந்த விதமாக நான் ஏதோ கருதுகிறேன். ஒவ்வொரு முறையும் நான் இங்கிருப்பதை ருசிக்கிறேன். நாங்கள் உங்களோடு கூட இருப்பதில் எங்களுடைய பிரயாணம் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றது. ஏனென்றால் சிக்காகோவில் உடனேயே எங்களுக்கு ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நான் என் குடும்பத்தை அரிசோனாவில் கொண்டு போய் சீக்கிரமாய் விட வேண்டும். இன்னும் அவர்களுக்கு கோடை விடுமுறை ஆரம்பமாகவில்லை. சில நாட்களுக்குள் நான் அவர்களை எங்காவது சிறு சுற்றுப்பயணம் கொண்டு போக வேண்டும். ஆக ஒரு நாள் நான் வெளியே போகலாம், ஏதாவது ஒரு ஞாயிறு. பின்னர் அடுத்த வாரம் நான் சிக்காகோவில் துவங்குகிறேன். அதன் பின்னர் நேராக திங்கட்கிழமை அன்று வந்து அவர்களை அரிசோனாவுக்கு கொண்டு போவேன். ஞாயிறு காலையில் வருவதை நான் வெறுக்கிறேன். எல்லாரும் அந்த நேரத்தில் தான் களைப்பை ஆற்றுவார்கள். அந்த நேரத்தை நான் எடுக்க வேண்டியிருக்கும். ஞாயிறு இரவு நீங்கள் எப்போதும் சோர்ந்து போய் களைத்து போய் இருப்பீர்கள். பின்னர் ஞாயிறு இரவு ஆராதனையை போதரிடம் கொடுத்து விடுவேன். ஒரு விதமாக அது நல்லதல்ல, ஆனால் நான் அதை செய்ய வெறுக்கிறேன். இருந்தபோதிலும் நான் ஞாயிறு இரவு கூட்டத்தை எடுக்கும்போது நான் அதிக நேரம் ஜனங்களை காக்க வைக்கிறேன். அநேகரங்க தூரத்திலிருந்து தெற்கேயும் கிழக்கேயும் இருந்து வருகிறீர்கள். சில நேரங்களில் அவர்கள் இரவு பகலாக இங்கு வர காரை ஓட்டிச் செல்ல வேண்டியிருக்கிறது. அப்படியே திரும்பமாக போக வேண்டியிருக்கிறது. அதன் நிமித்தமாகவே நான் ஞாயிறு காலை கூட்டத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் நேரத்தோடு திரும்பி போக அவர்களுக்கு தருணத்தை கொடுக்கிறேன். நம்பிக்கையான விசுவாசம் உள்ள புனித யாத்திரிகள், நான் அவர்களை எப்படியாய் பாராட்டுகிறேன். அவர்கள் காற்று மழை சாரல் எல்லா சூழ்நிலைகளுக்கும் இடையேயும் நாடு கடந்து 100 கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒரு ஆராதனையில் பங்கு கொள்ள வருகிறார்கள். ஆக இந்த ஜனங்களுடைய மகத்தான ஆதரவுக்காக நான் ஜனங்களிடத்தில் நன்றி உள்ளவனாய் இருக்கும்படி உணர்கிறேன். நான் உண்மையை அவர்களிடத்தில் கூற முயற்சிக்கிறேன். இது உண்மை என்று என் முழு இருதயத்துடன் நான் நம்புகிறேன். ஏதாவது வித்தியாசமான காரியம் இருந்து அது மேலானது என்று நான் கருதினால் நிச்சயமாக முதலாவதாக நான் போவேன். நான் முதலாவதாக போய் அது சரியானதா அல்லது தவறானதா என்று கண்டறியாமல் நான் ஒருவரையும் எங்கேயும் போக சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே அது சத்தியம்தான் என்று அறியாமல் நான் ஒருவரையும் தேவனுக்குள் ஒரு அடி எடுத்து வைக்கும்படி சொல்ல மாட்டேன். முதலாவதாக அது கர்த்தருடைய வார்த்தையாயிருக்க வேண்டும். பின்னர் நான் அதற்குள்ளாக பிரவேசித்து அது சரிதானா என்று கண்டறிய வேண்டும். அதன் பிறகு அது சரியாயிருக்குமானால் அப்பொழுது நீங்கள் இந்த வழியாய் மேலேறி வாருங்கள் என்று என்னால் சொல்ல முடியும். புரிகின்றதா? அது வழியை உண்டு பண்ணுதலாகும். எந்த ஒரு ஊழியக்காரனும் அப்படி செய்யத்தான் வேண்டும். முதலாவதாக அவனே போக வேண்டும். அவன் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும், ஜனங்களின் தலைவனாக இருக்க வேண்டும். அவன் தானாய் போய் அறிந்திராத எந்த காரியத்தையும் பேசுவதல்ல. நாம் அங்கே போக வேண்டும். ஜனங்களின் தலைவர்கள் முதலாவதாக அங்கே போக வேண்டும். இன்று காலையில் எனக்கு இந்த பீடத்தண்டை ஒரு மிகவும் வினோதமான புதுமையான அனுபவம் கிடைத்தது. அது செய்தியின் கடைசி பகுதியை பற்றினது. அந்த விதமாக அதை கூற வேண்டும் என்ற நோக்கமே எனக்கு இல்லை. புரிகின்றதா? ஆனால் அது ஏற்கனவே சொல்லப்பட்டு ஆயிற்று என்று யூகிக்கிறேன். அதை குறித்து என்னால் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் வீட்டிற்கு போன பிறகு அதை குறித்து ஆய்ந்து படிப்பேன். ஒரு சிறிய குடும்ப ஒன்று கூடுதல் இன்றைக்கு என்னுடைய சகோதரரும் மற்றவர்களுமாய் இருந்தது. தாயார் காலமாகிவிட்டார்கள். வழக்கமாக அவர்கள் வீட்டிலே நாங்கள் ஒன்று கூடுவோம். இப்பொழுது நாங்கள் டொலரஸ் வரைக்கும் போகிறோம். இந்த பிற்பகல் எங்களுக்கு ஒரு அருமையான நேரமாயிருந்தது. பேசிக் கொண்டிருந்தோம். டெட்டி எங்களோடு கூட இருந்த சில பாட்டுகளை பாடினான், சில ஞான பாட்டுகளை வாசித்தான். நான் நினைக்கிறேன் அடுத்த ஞாயிறு காலை கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால், சகோதரன் நெவிலுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால், ஒரு சுகமளிக்கும் ஆராதனை வைக்கலாம் என்றிருக்கிறேன். சுகமளிப்பதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட கூட்டம். நான் நினைக்கிறேன் இந்த காலை செய்தியுடன் அந்த செய்தியை வெளியே கொண்டு வர உண்டாயிருந்த கர்த்தருடைய நடத்துதல் நம்மை சற்று உற்சாகப்படுத்துகிறதா இருந்தது. பாருங்கள், உண்மையாகவே விசுவாசிக்கும்படி செய்கிறது. நாம் சுற்றி சுற்றி விளையாடுகிறோம். நாம் பலதரப்பட்ட காரியங்கள் சொல்லுகிறோம், அவைகளை குறித்து பேசுகிறோம். ஆனால் அது ஒரு தீர்வு காணும் கட்டத்திற்கு வரும்போது அது ஏதோ வித்தியாசமான காரியமாயிருக்கிறது. யாரோ என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நான் நினைக்கிறேன் அது என் சகோதரன் என்று. யாரோ ஒரு ஊழியக்காரனும் அவனுடைய சபையாரில் ஒருவரை பற்றியும் ஒரு சிறு கதை சொன்னான். என்னால் ஒரு மரத்துண்டை தூக்கிக் கொண்டு நடக்க முடியும் என்று அவன் சொன்னான். அவன் போதுகரே, கர்த்தர் நிச்சயமாக உமோடு கூட இருக்கிறார் என்று நான் அறிவேன் என்று சொன்னான். அவன் சொன்னான், நான் கடந்து போகும்போது என்னால் ஒரு மரக்கட்டையை சுமந்து கொண்டு போக முடியும் என்று. தேவன் நிச்சயமாகவே உமோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் போய் அதை செய்தான். அவன் சொன்னான், என்னால் ஒரு மரத்துண்டையும் ஒரு சக்கரத்தையும் ஒரு ஒற்றை சக்கர தள்ளு வண்டியையும் அதே நேரத்தில் கொண்டு போக முடியும் என்று. நிச்சயமாக போதுகிறேன், தேவன் உமோடு கூட இருக்கிறார், உம்முடைய விசுவாசம் எதையும் செய்யக்கூடும் என்றான். அவன், உன்னை அந்த ஒற்றை சக்கர தள்ளு வண்டியில் போட்டு அந்த மரத்துண்டையும் என்னால் கொண்டு போக முடியும் என்றான். அவன் அதற்கு, இப்பொழுது ஒரு நிமிடம் போதும் என்றான். புரிகின்றதா? உன்னை அதில் சேர்த்துக் கொள்ளும் போது அது வித்தியாசமாயிருக்கிறது. புரிகின்றதா? இந்த இடத்தில் தான் நாம் ஆமேன் என்று சொல்வது மிக்க நன்றதாயிருக்கும் நமக்கு. அது உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது மிக்க நல்லதாய் நமக்கு இருக்கும். ஆனால் அதன் பிறகு அதை செயலில் ஈடுபடுத்தும், நீ அதை செயல்படுத்தத்தான் வேண்டும். இன்று காலையில் அச்சொற்றொடரை நான் கூறின போது, அதாவது ஜனங்கள் அங்கே பேதுருவின் நிழலுக்காக படுத்திருந்தார்கள், அவர்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று கூட கேட்கவில்லை. இதை கவனித்துக் கொண்டே நான் அநேக வீடுகளுக்குள் போயிருக்கிறேன். போவதற்கு முன்னால் ஜெபியுங்கள், அந்த அபிஷேகத்தோடு உள்பிரவேசியுங்கள். நீங்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்க கூட வேண்டாம், வெளியேறி நடவுங்கள், அவர்கள் சுகமடைவார்கள். பாருங்கள், புரிகின்றதா? அது உண்மை. அநேக முறை அவிதமாய் நடந்தேறியதை நான் கண்டிருக்கிறேன். புரிகின்றதா? ஏதாவது ஒரு இடத்திலே நீ உன் விசுவாசத்தை வைக்க வேண்டும். புரிகின்றதா? நீங்கள் அதை விசுவாசிக்கத்தான் வேண்டும். அப்படிப்பட்டதான வேலை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று நான் நம்புகிறேன். அது இப்பொழுதுதான். இது ஒரு ஒலிப்பதிவு செய்யப்படும் செய்தி அல்ல. நான் உணர்கிறேன், வேண்டுமானால் அவர்களுக்காக பதிவு செய்யலாம். ஆனால் அது ஒலிப்பதிவு செய்து தேசத்தினூடாக அனுப்பப்பட போகிற ஒலிநாடா செய்தி அல்ல. இன்று காலையில் என்ன பேசிக் கொண்டிருந்தோமோ அது இப்பொழுது உச்சகட்டத்திற்கு வந்தாயிற்று. அதன் காரணமாகத்தான் அடுத்த ஞாயிறு காலையில் ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை வைக்கப் போகிறோம். ஏனென்றால் நான் வீடு திரும்பிய நாள் முதல் தரிசனங்களை பற்றியும் சம்பவித்த காரியங்கள் மற்றும் எல்லாவற்றையும் இது மட்டுமாய் சொல்லி வந்தேன். நான் எதற்காக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தேன். பின்னர் இன்று காலையில் அதை மூன்றாம் இழுப்பு மட்டுமாய் கொண்டு வந்தேன். இப்பொழுது தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதற்கான என்னுடைய நேரமாயிருக்கிறது. என்னோடு பேசுவதற்கான தேவனுடைய நேரமாயிருக்கிறது. பாருங்கள், என்னுடைய சொந்த ஜீவித்திலும் எனக்கு ஒரு மாற்றம் அவசியம் இருக்கத்தான் வேண்டும். நான் பொல்லாதவன் என்று நான் நினைக்கிறபடினால் அல்ல, ஆனால் ஜனங்களிடத்தில் இன்னும் சற்று நெருங்க வேண்டும் என உணர்கிறேன். புரிகின்றதா? இந்த சுவிசேஷ செய்தியை சொல்ல முயற்சித்த ஜனங்கள் எல்லாரும் அதற்கு எதிராக தங்கள் முதுகை திருப்பி அதை பார்த்து சிரித்துவிட்டு அகன்று போயினர். இப்பொழுது என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு அவமதிப்பு போன்று காணப்படுகிறது. அந்த அவமதிப்பு எனக்காய் இருக்குமானால் நான் கவலைப்படவில்லை. ஆனால் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரியங்களுக்கு அது அவர்களுக்கு உதவி செய்ய முயற்சிக்கின்ற சத்தியமாயிருக்கின்றது. எப்படி இருக்கிறது என்றால், ஒரு படகை தூக்கி போட்டு, இதோ அது இருக்கிறது, கடந்து போ, கரை பொருள்கிற ஆற்றை கடந்து போ, நீ மறைக்கப் போகின்றாய், நீ அங்கே அழிந்து போகப் போகின்றாய் என்று சொல்வது போல இருக்கிறது. அவர்கள் உன்னை பார்த்து கேலியா சிரித்துவிட்டு கடந்து போவார்கள். அப்படியானால் எனக்கோ அவர்கள் அப்படி கடந்து போவார்களேயானால் என்னால் செய்யக்கூடிய வேறு ஒரு காரியமும் இல்லையே என்பது போல் உணர்கிறேன். பாருங்கள், அதைதான் என்னால் செய்ய முடியும். ஆனால் கரையோரமாக ஓடி திரும்பி வாருங்கள் என்று வருந்து கேட்டுக் கொள்வேன். பாருங்கள், அந்த விதமான உணர்வு எனக்கு இருக்க வேண்டுமே என்றால் இன்னும் உள்ளே வர வேண்டியவர்கள் சிலர் இருக்கிறார்கள் என்று நான் அறிவேன். கடைசி மீன் கிடைக்கும் வரைக்கும் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என அவர் சொன்னார். இப்பொழுது நான் அதை செய்ய இருக்கிறேன். இப்பொழுது இதை செய்யும்படியாக ஜெபக்கூட்டத்தில் ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கடைசி இழுப்பு, அதாவது மூன்றாவது இழுப்பு என்பதை பற்றிய தரிசனம் உங்களில் அநேகருக்கு நினைவிருக்கும். அதற்கு முன்பாக ஏதோ சம்பவித்தது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த வெளிச்சம் மேலாக வந்து அந்த இடத்திற்கு உள்ளாக போனதை நான் கண்டேன். நான் உன்னை அங்கே சந்திப்பேன் என்று கூறினது. இப்பொழுது நான் ஏதோ சம்பவிக்கும்படியா எதிர்பார்க்கிறேன். இங்கே வருஷங்களுக்கு முன்னர் சுகமளிக்கும் ஆராதனைகளிலும் இருதயங்களை வகையறுத்து கூறும்போதும் நான் வழக்கமாக பலிவீனமாகி நிற்க முடியாமல் தள்ளாடுவதுண்டு. உங்களில் அநேகருக்கு அது நினைவிருக்கும். அப்படியான கட்டத்தில் நான் நின்று கொண்டிருப்பேன். சகோதரன் ஜாக் மூர் ஒரு கருத்தையும் சகோதரன் பிரவுன் இன்னொரு கருத்தையும் பிடித்தவாறு கூட்டம் முடிந்து ஒரு மணி நேரத்துக்கு அந்த விதமாய் வீதியில் நடந்து போவேன். நான் எதை நோக்கி இருந்தேன், எதை நடந்து கொண்டிருந்தது என்பதை யோசிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். பின்பு இரவு முழுவதுமாய் அங்கே படுத்துக்கொண்டு அதை குறித்து சிந்தித்து அழுது எல்லாமும் செய்து கொண்டு ஏன் அவர்களால் நம்முடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தேன். அதன் பிறகு அவர் ஒரு தரிசனத்தில், ஒரு சமயம் ஒரு ஸ்திரீயை சந்திப்பாய், அவள் உன்னை தேடி வருவாள், அவள் பிரவுன் கலர் உடை உடுத்தியிருப்பாள், ஒரு போர்வையில் ஒரு குழந்தையை சுற்றி கொண்டு வருவாள், அந்த நேரம் முதற் கொண்டு உனக்கு பலன் உண்டாகி பலமாக தாங்கக்கூடியவனாய் இருப்பாய் என்று சொன்னார். அதையெல்லாம் நான் உங்களிடம் கூறியுள்ளேன். அது சிக்காகோவில் சம்பவித்தது. அந்த இரவில் அந்த சிறிய பெஸ்பிடேரியன் ஸ்திரீயை அந்த குழந்தையுடன் அவளுடைய சொந்த போதகரே அவளை அங்கே அனுப்பியிருந்தார். அவளுடைய சகோதரனோ அல்லது அவர்களில் ஒருவனோ ஒரு வைத்தியன் என்று நினைக்கிறேன். அவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தொட்டாலொழிய இந்த பிள்ளைக்கு வேறு எந்த விதமான நம்பிக்கையுமே கிடையாது என்று கூறியுள்ளான். அவள் போய் அதை அவளுடைய போதகரிடம் கூறினாள். அதற்கு அந்த போதகர், தெய்வீக சுகத்தின் பெயரில் கிரியை செய்ய எனக்கு அந்த தகுதி கிடையாது, ஏனென்றால் எனக்குள்ளாக அது இல்லை.
அதை செய்ய வேண்டுமானால் அதற்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது என்றார். அந்த காரியத்தில் அது அவருடைய உத்தமத்தை காட்டுகின்றது, புரிகின்றதா? அந்த காரியம் எனக்குள்ளாக இல்லை என்றார். ஆனால் சகோதரன் பிரண்ணாம் என்ற ஒருவருடைய கூட்டம் ஒன்றிற்கு போயிருந்தேன், இந்த குழந்தையை பிரண்ணாம் இடத்துக்கு கொண்டு போ என்று உனக்கு அறிவுரை கூறுகிறேன் என்று அவர் சொன்னார். வைத்தியர் அந்த பிள்ளையை ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிட்டார். அந்த பிள்ளை மரிக்க போகின்றது. உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் கத்தோலிக்க பிள்ளைகள் தீக்காயமானார்களே, அங்கே அவர்களுக்கு ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன். அந்த இடத்திற்கு தான் அந்த ஸ்திரீ வந்தால். அது எப்பொழுது என்று உங்கள் யாவருக்கும் நினைவிருக்கும். நாங்கள் அங்கே அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த ஸ்திரீ பிரவுன் கலர் சூட் அணிந்து கொண்டு மேடைக்கு வந்தாள். என்னுடைய மனைவியும் மற்றவர்களும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நான் திரும்பி சுற்றி பார்த்து அவர்கள் யாவரும் அங்கே நிற்கிறார்களா என்று சுற்றி பார்த்தேன். நான் உள்ளே வருவதற்கு முன்பாக நான் நினைக்கிறேன், பில்லி பாலும் மற்றவர்களும் அல்லது மனைவியும் அவர்களில் சிலரும் இந்த ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள் போல் இருக்கிறது. அப்பொழுது அந்த பிள்ளையை வைத்திருந்தாள். அந்த ஸ்திரீ நேராக மேடைக்கு வந்தால் பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி அங்கேயே அந்த பிள்ளையை சொஸ்தப்படுத்தினார். நான் போய்விட்டேன், அது முதற்கொண்டு நான் களைத்து போவதில்லை. பாருங்கள், இப்பொழுது என்னை அது தொந்தரவு படுத்துவதில்லை. நான் அப்படியே தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் மூன்றாம் இழுப்பை துவங்குவதற்காக ஏதோ காரியம் சம்பவிக்கும்படியே காத்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், ஒரு கால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சுகமளிக்கும் ஆராதனை அதை உண்டாக்கலாம், எனக்கு தெரியாது. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களிடம் கூறி வியாதியஸ்தர்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்கு நாம் வியாதி உள்ளவர்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். உங்களுடைய வியாதியஸ்தர்களை அடுத்த ஞாயிறு காலை 8 அல்லது 8:30 மணிக்கு இங்கே வரும்படி செய்யுங்கள். நாங்கள் ஜெப அட்டைகள் விநியோகிக்க ஒழுங்கு செய்கிறோம். எப்படி இருந்தாலும் அதை செய்ய போகிறார்கள். அதன் பிறகு நாம் ஒரு ஜெப வரிசையை வைத்து வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம்.
நாம் மட்டும் அவரை விசுவாசிப்போமானால் அவர் அற்புதங்களை செய்வார் என்று நம்புகிறேன், புரிகின்றதா? ஆனால் நாம் அதற்காக இப்பொழுது அவரை முழு இருதயத்துடன் விசுவாசிக்க வேண்டும். இந்த காலையில் நாம் பேசிக் கொண்டிருந்தபடியே நான் நினைக்கிறேன், தேவன் நமக்கு அவ்வளவாக காண்பித்து நம்மை ஒரு கட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறதான அந்த மகத்தான வேலையானது வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். அந்த சிறு குன்றின் மேல் மட்டும் சிறிது தள்ளிவிட வேண்டியிருக்கிறது, அவ்வளவுதான் நமக்கு தேவை. பின்னர் அது தானாய் போய்விடும், புரிகின்றதா? அப்படியே போகின்றது. அதே காரியம் வகை அறுத்தலோடு தீர்க்க தரிசன ரீதியாக கவனித்து பார்த்தால் அதே காரியம்.
நான் ராணிப்பட்டினமாகிய ரெஜினாவில் உள்ள கால்கேரியில் நின்று கொண்டிருந்தேன். ஏர்ன் பாக்ஸரும் நாங்களும் ஒரு கூட்டமாக நின்று கொண்டிருந்தோம். இங்கே இந்த மேடையில் நீ அவர்களின் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வாய், அது நிறைவேறும் என்று கர்த்தர் என்னிடம் கூறியிருந்தார். அது உண்மையே. அந்த விதத்தில் நான் அதை ஒருபோதும் நினைத்ததில்லை. அந்த இரவு நான் ஏனுடன் மேடையை நோக்கி நடந்து வந்து வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மனிதன் வந்து தன் முழு ஜீவியத்தையும் அவருக்கு ஒப்புக் கொடுத்தான். சுகமளிக்கும் ஆராதனையில் ஒரு நொடி பொழுதில் அந்தவிதமாக சம்பவித்தது. இதுதான் முதல் தடவை. பின்னர் கூடியவர்களை நோக்கி பார்த்தேன், அது இப்பொழுது ஜனங்கள் மேல் இறங்கி வர துவங்கினது. ஓ, நாங்கள் அந்த பக்கத்தை அடைந்தபோது இன்னும் அந்த பாதி ஜனங்கள் அன்றை நடந்து சென்று ஜனங்களின் ஜீவியத்தின் காரியங்களை கண்டு இன்னும் கூறவே இல்லை. நான் அவைகளையெல்லாம் அப்படியே சொல்லுகிறதில்லை, அவைகளை அப்படியே விட்டுவிடுவேன். சொல்ல வேண்டுமென்று கட்டாயப்படுத்தப்பட்டால் ஒழிய நான் ஒன்றையும் சொல்லுகிறதில்லை. இந்த விதமாக அடுத்த காரியம் துவங்குவதற்காக நான் எதிர்பார்க்கிறேன். பாருங்கள், தேவன் அவருடைய சொந்த வழியில் அவருடைய ஒப்பற்ற நேரத்தில் அது துவங்குவார். அது இன்னொரு காரியமாயிருக்கும். இந்த ஜனங்கள் எல்லாரை காட்டிலும் அப்பாற்பட்டதாயிருக்கும், புரிகின்றதா? அது சம்பவிக்கும்படியாய் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறு சுகமளிக்கும் ஆராதனை இருந்தால் ஒரு காலம் சம்பவிக்கலாம் என்று நான் நினைத்தேன். பின்பு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கால் நான் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வெளியே போகலாம். ஏனென்றால் அவர்கள் திரும்பி வீட்டிற்கு போய் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அதற்கும் அடுத்த ஞாயிறு நான் நிச்சயமாக சிகாகோவில் அந்த கூட்டத்தில் இருப்பேன். அதன் பின்பு திரும்பி வந்து பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு செல்ல செவ்வாய்க்கிழமை அரிசனாவிற்கு புறப்படுவோம். சரி, என்ன கண்டுபிடித்தீர்கள் பாஸ்டர் அவர்களே? நல்லது, அது மிகவும் அருமையாயிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அதை குறித்து கேட்க விரும்புகிறோம். மிகவும் நன்மையாகவே கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஞாயிறும் புதன் இரவும் உங்களை காணுவேன் என்று நம்புகிறேன். கவனியுங்கள், சகோதரன் ரெடல்ஸ், சகோதரன் ஜாக்சன், சகோதரன் பார்னல், இன்னும் மற்ற சகோதரருடைய சிறிய சபைகளை மறந்து போகாதீர்கள். அவர்கள் இங்கே கடினமாக போராடுகிறார்கள், புரிகின்றதா? நாம் அவர்களுடைய சகோதரி சபைகள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். பாருங்கள், நாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு தாய் கூட்டமாயிருக்கிறோம். அவிதமாகத்தான் அவர்கள் இங்கே இருந்துதான் போதுகர் முதலானோராய் பிறந்தவர்கள். இதோ இங்கே இருக்கின்ற இந்த சிறிய சகோதரனை அன்றொரு ராத்திரி சந்தித்தேன். அவர் சகோதரன் ஆலன், சகோதரன் காரின், சகோதரன் ஆலினை அறியாதிருந்தால் இங்கே அவரை கண்டுகொள்வார். அவர்கள் இருவரும் மெத்தடிஸ்ட் ஊழியர்கள், வார்த்தையின் சத்தியத்தை கண்டவர்கள். மெத்தடிஸ்ட் சபை ஸ்தாபனம், அதில் அருமையான கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களில் அப்படிப்பட்டவர்கள் இல்லையே நினைக்க வேண்டாம், அவர்களில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த கத்தோலிக்க சபையிலும் அருமையான கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். பிரஸ்பிடேரியன் சபையிலும் அருமையான ஜனக்கூட்டம் இருக்கிறார்கள். அங்கு இருக்கின்ற எல்லா சபைகளிலும் அருமையான கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் அவர்களுடைய ஜீவியத்தின் பாதையிலே அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் வெறுமன தாழ்மையிலும் இனிமையிலும் உங்கள் வெளிச்சத்தை பிரகாசித்துக் கொண்டிருங்கள். நம்மை தாழ்த்துகிறதன் மூலமாக நாம் தேவனிடத்தில் நெருங்கி வருவோமாக. புரிகின்றதா? மறந்து போக வேண்டாம், இந்த ஜபக்கூடாரத்தின் பலன் குறையும். சாத்தான் நரகத்தில் இருக்கும் எல்லா துப்பாக்கிகளையும் பயிற்சி பார்த்து இதற்கு எதிராக வைத்திருக்கிறான் என்பதை மறந்து போக வேண்டாம். மற்றொருவன் நினைக்கிறதற்கு முரணாக இன்னொருவன் காரியத்தை செய்யும்படியாக அவன் செய்வான். அவன் அதை செய்து கொண்டிருக்கிறான், அவன் அதையே செய்யத்தான் இருக்கிறான். அது அவருடைய வேலையாக இருக்கிறது. யாராவது எதையாவது சொல்லும்படி செய்யக்கூடுமானால், இன்னொருவனை குறித்து யாராவது பேசும்படியாய் செய்யக்கூடுமானால், உதாரணமாக கவனியுங்கள், உனக்கு தெரியுமா இன்னான் இன்னான் இன்னென்ன காரியத்தை செய்தான் என்று கூறும்படி செய்வான். நீங்கள் அதற்கு செவி கொடுக்க வேண்டாம், நீங்கள் அதற்கு செவி கொடுக்க வேண்டாம். அது பிசாசு. புரிகின்றதா? அது பிசாசு. நீங்கள் அதை நம்பாதீர்கள். அப்படி யாராவது ஏதாவது தவறாக செய்திருப்பார்களானால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். சந்தேகமான விதத்தில் செய்யாதீர்கள். அதாவது அது என்னுடைய கடமை என்று அறிவேன், அந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கத்தான் வேண்டும் என்று கூறாதே. அந்த சகோதரிக்காக உண்மையாகவே அதை உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொண்டு போங்கள். அவர்கள் மீண்டுமாக ஊழியத்தில் திரும்பி வந்ததை நீ காணும் பொழுது நீ செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அவர்களிடம் இனிமையாய் நடந்து கொண்டு இனிமையாய் பேசு. புரிகின்றதா? ஏனென்றால் பார்க்க போனால் நாம் எல்லாரும் சூரிய அஸ்தமனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்நாட்களில் ஒன்றில் கர்த்தராக இயேசு வரப்போகிறார். உங்களுக்கு தெரியுமா, எடுத்துக் கொள்ளப்படுதல் அவ்வளவு சடுதியாயும் அவ்வளவு இனிமையாயும் இருக்கும். முழு உலகத்திலும் 10,000 ஒன்று கூட அது சம்பவிக்கும் போது அதை அறிய மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது அவ்வளவு அமைதியாய் சம்பவிக்கும். ஒருவருக்கும் அதை குறித்து ஒன்றும் தெரியாது. புரிகின்றதா? நிச்சயமாக சிறு சிறு கூட்டங்கள் இன்னார் இன்னாரை காணோமே என்று கூறும். ஓ, அங்கே ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருந்தது, அங்கிருந்த ஒரு கூட்டம் ஜனங்கள் போய்விட்டதாக சொல்லுகிறார்கள். காரியம் அப்படியல்ல, அவர்கள் எங்கேயோ வெளியே போயிருக்கிறார்கள். அந்த பைத்தியக்கார கருத்து எங்கள் மத்தியிலும் இருந்தது. புரிகின்றதா என்பார்கள். அங்கே ஜெபர்சன் ஜெபக்கூடாரத்தில் அதன் அங்கத்தினர்களை பல பேரை காணவில்லை என்று சொல்லுகிறார்களே. பாருங்கள், அவர்கள் சும்மா அப்படி நடிக்கிறார்கள். ஓ, அதனால் ஒன்றுமில்லை என்று சொல்வார்கள். அதை போன்று அது ஏதோ ஒரு கடந்து போன சம்பவம். அதை அவர்கள் அறியாதிருப்பார்கள்.
தேசத்தினோடாக கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எடுத்துக் கொள்ளப்படுதல் சம்பவிக்கும். சபையானது வீட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு பின்னர் உபத்திரம் துவங்கும். ஓ என்னே, அந்த நேரத்தில் இங்கு இருக்க நமக்கு விருப்பமில்லை.
உபத்திரம காலத்தில் எனக்கு இங்கு இருக்க விருப்பமில்லை. விருப்பமில்லை. நம்மில் ஒருவரும் அதில் இராதபடி கத்தல் செய்வாராக. ஏனென்றால் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், நீதிமானாயிருக்கிறவன் இன்னும் நீதிமானாயிருக்கட்டும். ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய மீட்பின் புத்தகத்தோடு வந்துவிட்டார். மனவாட்டியானவர் வெளியே எடுக்கப்பட்டார். அதை ஏற்க மறுத்தவர்கள் யூதர்களும் புறஜாதியாரும் இரு சாராரும் பூத்திர காலத்தில் ஊடாக போகத்தான் வேண்டும். என்ன ஒரு உபத்திரவ நேரம், எனக்கு அது தேவையில்லை. கர்த்தாவே, என்னை இப்பொழுது பரிசுத்தப்படுத்தும். அது நல்ல கர்த்தரே உபதேசம் அல்லவா? அது உண்மையும் கூட. அது உண்மைதான், அது சரிதான். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்ன நிறையும் கர்த்தாவே, எல்லா உலகத்தையும் எனக்குள்ளிருந்து வெளியே எடுத்து போடும். இப்பொழுது கர்த்தாவே, எதுவும் எனக்கு வேண்டாம். அந்த கருத்த சகோதரன், ஐயா, என்னுடைய கையில் என்னுடைய பயணச்சீட்டு இருக்கிறது, ஏற்கனவே துளையிடப்பட்டாயிற்று. நான் ஆற்றங்கரைக்கு வரும்போது அந்த காலையில் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று கூறினது போன்று. ஆக அது மட்டும் சரிதான், எனக்கு எந்த தொந்தரவும் வேண்டாம். உன்னுடைய பயணச்சீட்டை உன் கருத்தில் பற்றிக்கொள். ஏனென்றால் நாம் கடந்து போக போகிறோம். அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த மகத்தான மீட்பானது சமீபமாயிருக்கிறது. இப்பொழுது இன்னொரு காரியம், சகோதரனே, அங்கே யூட்டிகாவில் இருக்கிறாரே, அவருடைய பெயர் என்ன? சகோதரன் கிரேஹாமை நினைக்கிறேன். அங்கே போதகராக இருக்கின்ற இன்னொரு சகோதரன், சகோதரன் ஷாங்க்ஸ் அல்லது அதே போன்று ஏதோ அல்லது சிங்க். சகோதரன் ஸ்டெல்லிங் தான் போதகர். இப்பொழுது யூட்டிகாவில் சகோதரன் ஸ்டெல்லிங் தான் போதகராக இருக்கிறார். அவர்களுடைய ஜெப கூட்டம் வியாழன் இரவு என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், வியாழன் இரவு நம்மால் அங்கு போக முடிந்தால் மிகவும் நன்றாயிருக்கும். அவர்களுக்கும் சிறிதொரு ஐக்கியம் தரலாம். புரிகின்றதா? பின்னர் சகோதரன் ஜாக்சன் அவருடைய கூட்டத்தை அவர் கூட்டும் போது நம்மால் ஒரு சிறு கூட்டமாய் சேர்ந்து போக கூடுமானால் நன்றாயிருக்கும். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள், தோண்டிக் கொண்டே இருங்கள். ஆம், நிறுத்திவிடாதேயுங்கள். ஏலியா அவர்களை பார்த்து அங்கே போய் தோண்டுங்கள் என்று கூறினது போன்று, நீங்கள் ஆழமாய் போன பிறகு எனக்கு மிகவும் களைப்பாய் இருக்கிறது என்று ஒரு பழைய தகர குவளை சொல்லுவதை கேட்கலாம். அதை தூக்கி உன் வழியை விட்டு தூர எரிந்து தொடர்ந்து தோண்டிக் கொண்டே போ. புரிகின்றதா? தோண்டிக் கொண்டே போ. ஏனென்றால் நான் தோண்டியாக வேண்டும், நாம் தோண்டித்தான் ஆக வேண்டும், அவ்வளவுதான். ஏனென்றால் நீ உபத்திரவத்தை தவிர்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் தோண்ட ஆரம்பிப்பது நலமாயிருக்கும். இப்பொழுது என்னை எடுத்துக்கொண்டால் அங்கே நான் எனக்கே பிரசங்கிக்கிறேன். நான் இதற்கு முன்பு தோண்டினதை காட்டிலும் இன்னும் அதிக ஆழமாய் தோண்ட போகிறேன். ஏனென்றால் இந்த தேசத்திலும் உலகத்தை சுற்றிலும் உலகம் முழுவதிலும் இந்த ஊழியமானது சென்றது போன்று இந்த ஊழியம் மறுபடியும் நான் மறுபடியுமாக போக வேண்டும் என்று உணர்கிறேன். அன்று நாள் காலை நான் என் மனைவியிடம், நான் போகும்போது நீ என்னுடன் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் சுமார் ஜனவரி மாதம் புறப்பட இருக்கிறேன். நான் ஒரு முழு உலக சுற்று பிரயாணம் செய்ய போகின்றேன். திரும்பி வந்து அடுத்த கோடையில் ஒரு கால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கூட்டங்கள் நடத்தலாம். அதற்கு அவள் அவிடமாய் போவதற்கு எனக்கு அதிக வயதாகிவிட்டது என்றாள். நான் சொன்னேன், சரி, நான் என்னுடைய உலக சுற்றுப்பிரயாணத்தை கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னர் செய்தேன். 8 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் இன்னும் மேலான நிலைமையில் இருப்பதாக நான் உணர்கிறேன் என்றேன். அதை குறித்து இப்பொழுது எனக்கு அதிகமாக தெரியும். பின்னர் நாங்கள் வேலையில் இறங்கினோம். உனக்கு 25 வருடங்கள் ஒதுக்கப் போகிறேன். நீ பலவீனனாக போகிறதில்லை, உன்னால் போக முடிந்தவனாயிருப்பாய். நான் உனக்கு 25 வருடங்களை பூமியில் ஒதுக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்வாரானால் நீ பிறந்ததிலிருந்து 25 வயதை எடுத்துக்கொள்வாயா, அல்லது 25 வயதிலிருந்து 50 வயதை எடுத்துக்கொள்வாயா, அல்லது 50 வயதிலிருந்து 75 எடுத்துக்கொள்வாயா, அல்லது 75 100 எடுத்துக்கொள்வாயா? பூமியில் ஒரு நேரமானது எந்த ஒரு மனிதனுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்குமானால் அதை தேவனுடைய ஊழியத்தில் செலவிடாமல் இருப்பானால் அவன் செய்கின்ற மோசமான காரியமாய் அது இருக்கும். அவன் என்ன செய்கிறான் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. நீ ஒரு ஸ்திரீயின் இருதயத்தை கவசிக்கப் போவதானால் முதலாவது 25வது வயதை வாலிபத்து தெரிந்து கொள்வது நலம். புரிகின்றதா? நீ ஒரு தச்சனாகவோ மெக்கானிக்காகவோ அல்லது வேறு ஏதாவதாகவோ இருக்கப் போவதானால் நீ 2வது 25வது வயதை தெரிந்து கொள்வது நலம். புரிகின்றதா? பின்னர் அதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என்னை குறித்து என்ன, நான் எந்த 25வது வயதை தெரிந்து கொள்வது? நான் 4வது 25ஐ, அதாவது 75லிருந்து 100க்கு உள்ள வயதை தெரிந்து கொள்வேன். நான் புத்தி சாதுரியம் உள்ளவனும் ஞானம் உள்ளவனுமாயிருப்பேன். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டவனாக இருப்பேன். நான் என்ன செய்கிறேன் என்பதை குறித்து அதிகம் அறிந்தவனாயிருப்பேன். நான் கடந்த முறை கடல் கடந்து பிரயாணம் போனதை காட்டிலும் இப்பொழுது சுமார் 8-10 வருடங்கள் அதிகம் வயதானவனாக இருக்கிறேன். நான் ஏதோ பாம்பை கொல்லுகிறவனை போன்று நான் குதிக்க மாட்டேன். நான் அதை குறித்து அதிகம் அறிந்திருப்பேன். எப்படி என்று எனக்கு தெரியும். ஒரு கூன் என்ற மிருகத்தை வேட்டையாடும் நாய் இன்னொரு நாயோடு சண்டையிடுவது போன்று இருக்கும். பாருங்கள், அதனை எப்படி பிடிப்பது என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே போய் உள்ளே குதித்து உன்னை உராய்ச்சிக் கொள்ள வேண்டாம். பாருங்கள், அதனுடைய தந்திரங்களை அறிந்து அது என்ன செய்கிறது என்று கவனியுங்கள். நாம் எதிராளியை குறித்து அதிகம் அறிந்து கொள்ளலாம். அவனுடைய எல்லா உபாய தந்திரங்களையும் வித்தைகளையும் அவன் எப்படி நெருங்குகிறான், அவன் என்ன செய்கிறான் என்பதை கண்டுபிடித்து அவனுடைய குத்துக்களை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவரை எதிர்த்து போரிட பயிற்சி பெற்றவனாயிருப்பாய். புரிகின்றதா? நான் என் மனைவியிடம் சொன்னேன், எனக்கு 40 வயதாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுது நான் நல்ல நிலைமையில் தகுதியில் இருக்கிறேன் என்று. பாருங்கள், எனக்கு 54 வயதாகிறது. நான் ஜீவனோடு இருந்து இப்பொழுது உள்ளது போன்று அப்பொழுதும் நடமாடக்கூடியவனாய் இருந்து எனக்கு வயதும் 100 ஆகும் இருந்து அது மட்டும் இயேசுவும் வராமல் தாமதிப்பாரானால் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் நான் அப்பொழுது நல்ல தகுதி உள்ளவனாக இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். புரிகின்றதா? ஏனென்றால் நீங்கள் அதை குறித்து அதிகம் அறிந்திருப்பீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று அதிகமாக அறிந்திருப்பீர்கள். அதை எவ்விதம் சமாளிக்க வேண்டும் என்றும் அந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்க வேண்டும் என்றும் அறிந்திருப்பீர்கள். அநேக ஜனங்களை இப்போது எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாயிருந்தால் அந்த வைத்தியர் சில நாட்களுக்கு முன்னர்தான் பட்டம் பெற்று வந்தார், இப்போதுதான் வைத்திய கல்லூரியிலிருந்து வெளியே வந்தார் என்றும் இது மட்டும் ஒரு அறுவை சிகிச்சை கூட செய்ததில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் அறுவை சிகிச்சையை செய்யும்படி அனுமதிக்கட்டும். ஓ வேண்டாம், அதெல்லாம் முடியாது, அந்த மனிதன் வேண்டாம், இல்லை ஐயா முடியவே முடியாது, என் மேல் அவன் ஒன்று கட்டிய வைக்க வேண்டாம் என்பீர்கள். நான் என்ன இடத்தில் இன்னார் இன்னார் அறுவை சிகிச்சை செய்யும்படி ஒப்புக் கொடுப்பேனே ஒழிய இவனிடம் வேண்டாம். அவர் நிறைய அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு தெரியும் என்பீர்கள். அதுதான் காரியம். புரிகின்றதா? கருத்து அதுதான். இதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் அந்த ஆத்மாவை குறித்து என்ன? தாங்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றும் பாதை அறிந்தவர்களாயும் அந்த பாதையில் சென்றவர்களாயும் இருக்க வேண்டும். ஆம், உண்மையாக கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. சரி சகோதரன் நெவில், இங்கே இப்பொழுது எழுப்பி நில்லுங்கள். சகோதரன் நெவிலை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இப்பொழுது அதை மறந்துவிட வேண்டாம். இல்லை, அவருக்கு தெரியாது. இல்லை என்றால் நான் அவ்வளவு நேரம் பேசியிருக்க மாட்டேன். ஆமென். தேவன் ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் வெயிலுக்காக நாம் ஜெபம் செய்வோம். உங்களில் சிலர் அவரை குறித்து கேள்விப்பட்டும் கூட இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அவருக்காக ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆம், நான் அவருடைய நேரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டேன். சபையாரிடத்தில் நான் மன்னிப்பு கோருகிறேன். எனக்கு தெரியாது, நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த போது இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. சகோதரன் வெயில், கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. நல்லது, அது அருமையாயிருக்கிறது. அவர் பேசுவதை நானே கேட்க விரும்புகிறேன். அநேக முறை கூட்டங்களில் சகோதரன் வேல் நான் பேசுவதற்கு முன்பாக பேசியிருக்கிறார். அநேக முறைகளில் நீண்ட நேரத்திற்கு கூட்டத்தை சமாளித்திருக்கிறார். அருமையான சகோதரன், பெரிய வேலைகளை செய்துள்ளார். சகோதரன் வேல் பேசும்போது இந்த கூட்டத்தார் எப்போது சந்தோஷத்தோடு கேட்கிறவர்கள் என்று நிச்சயம் அறிவேன். கர்த்தர் சகோதரன் வேலை ஆசீர்வதிப்பாராக. இதற்கும் மேலாக நான் எதையும் கூற முடியாத அளவிற்கு அவ்வளவு அதிகமாக சொல்லப்பட்டாயிற்று. இந்த காலைக்கு பிறகு இந்த செய்தியை கொண்டு வருவதற்கு கர்த்தர் தாமே சகோதரன் வெயிலுக்கு வழிவகுத்து கொடுத்துள்ளார் என்று நான் உண்மையாகவே நம்புகிறேன். ஏனென்றால் பாருங்கள், அந்த விதமாகத்தான் வந்திருக்க வேண்டும். நாம் அதை தேவனிடத்திலிருந்து வந்தது என்று ஏற்றுக்கொள்கிறோம். என்ன அநேக காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் கூறியவற்றிலிருந்து நான் 20 செய்திக்கானவைகளை குறித்துக் கொண்டேன். அவர் சொன்னதை ஆதரிக்குமாறு நான் ஒரு சிறு எடுத்துக்காட்டை யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மணி என்னவென்று அறிந்து கொள்ள நாம் கடிகாரத்தை நோக்கி பார்க்கிறோம். அந்த கடிகாரத்தில் இருக்கும் உறுப்புகள் யாவும் ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் நம்மால் சரியான நேரத்தை அறியவே முடியாது. சரிதானே? 3வது இழுப்பானது தேவனுக்கு ஏதாவது காரியத்தை உண்மையாக செய்கின்றதை நாம் காண விரும்பினால் நாம் எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து அதை செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரோடும் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்து ஜெபித்து இந்த காரியங்களுக்காக தேவனை விசுவாசித்தால் ஒழிய காண முடியாது. தேவன் ஒருபோதும் தம்முடைய ஆவியை பரிசுத்தம் இல்லாத, அநீதியுள்ள, கீழ்ப்படுதல் இல்லாத ஆலயத்தில் வைக்க மாட்டார் என்று சகோதரன் வேல் சொன்னது சத்தியம் என்றுதான் விசுவாசிக்கிறேன். எல்லா அக்கிரமும் நம்முடைய இருதயத்தினின்று சுத்திகரிக்கப்படும். முறைமையின்படியாய் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட்டு அதனால் அவர் அவருடைய சுத்தமும் பரிசுத்தமுமான ஆவியை நம் மூலமாய் கிரிய செய்து இந்த காரியங்கள் யாவையும் நிறைவேறுதலுக்குள் கொண்டு வரும்படி செய்வார். நீங்கள் இன்றிரவு வீட்டுக்கு போனபோது நீங்கள் யூதாவின் புத்தகத்தை வாசிப்பீர்களானால் சகோதரன் வேல் சொன்ன காரியங்கள் யாவற்றையும் குறித்து நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நான் தைரியமாய் போராடுகிறேன் என்று அவர் கூறுகிறார். அவர்களோ அதை விட்டு விலகி போனார்கள். எப்படி கேடான சிந்தையுள்ள மனிதர்கள் போன்றவர்கள் உள்ளே வந்து அவர்களை வஞ்சகமாய் தேவனுடைய உண்மான காரியங்களில் இருந்து விலக்கி கொண்டு போய்விட்டார்கள். அவர் நம்மை நடத்த நாம் அவரை அனுமதிக்கும் அளவுக்கு தான் அவரால் நடத்த முடியும். அங்கே அநேகமான அற்புதமான காரியங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஜனங்கள் வல்லமையை விரும்புகிறார்கள். ஆனால் வல்லமை என்றால் என்ன என்று உண்மையாகவே அறியாதிருக்கிறார்கள். புரிகின்றதா? அந்த வல்லமையோடு கூட சேர்ந்து போகின்றது என்னவென்று உண்மையாகவே அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். மேல் நோக்கி போகிறதன் பாதை கீழாகத்தான் இருக்கிறது எப்பொழுதும். உனக்கு வல்ல வேண்டுமானால் உன்னால் எவ்வளவு தாழ்த்த முடியும் என்று பார். உன்னுடைய எல்லா பிரகாரமான சிந்தனைகளில் இருந்தும் வெளியே வந்து தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. இந்த கட்டிடம் முழுவதுமாய் ஓடி பெரிய கூச்சலை எழுப்பும் அவனை காட்டிலும் அப்பொழுது உன்னிடம் அதிக வல்லமை உண்டாயிருக்கும். புரிகின்றதா? ஏனென்றால் உன்னால் உன்னை ஜெயித்து கிறிஸ்துவுக்கு உன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. அதுதான் உண்மையான வல்லமை. உண்மையாகவே தாழ்மையாக உள்ள கர்வமுள்ள ஒன்றை அல்ல, ஒரு சபையை காட்டு. ஒரு இனிமையான சபை, ஒரு தாழ்மையான சபை, அதை காட்டு. தேவனுடைய வல்லமையும் தயவையும் தனக்குள் பெற்றதொரு சபையை நான் உனக்கு காட்டுகிறேன். அது உண்மை. அதற்கு தேவையான காரியம் அதுதான், தாழ்மை. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துதல், நம் மூலமாக தேவன் கிரியை செய்யும்படியாய் அனுமதித்தல். பெரிதான ஒரு கூச்சல் போட வேண்டியதில்லை. அந்த குடியானவன் சொன்னது போன்று சில சமயங்களில் அவனுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு வயலுக்கு போவானாம். ஒவ்வொரு முறை ஒரு மேட்டை தாண்டும் போதும் பெரிய கலகலவன சத்தம் உண்டாகுமாம். ஆனால் அவன் திரும்பி வரும்போது அதே மேடுகளை அவன் வண்டி தொடும் போதெல்லாம் ஒரு சத்தமும் இன்றி போகுமாம். ஏனென்றால் அது நல்ல காரியங்களால் நிறைந்திருக்கிறது. ஆகவே அது சரியாகத்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், நாம் தேவனுடைய நற்காரியங்களால் நிறைக்க பெற்று நம் மூலமாக ஆவியின் கனிகள் அறியப்படுதல். அவர் அங்கே அதிகமாக 1 கொரிந்தியர் 13 குறிப்பிட்டபடி எப்படி என்றால், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆகவே நாம் அதை செய்ய விரும்புகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சொந்த ஆத்மாவிற்கு உத்தரவாதம் உள்ளவர்களாயிருக்கிறோம். பாருங்கள், பரலோகத்திற்கு போக போகிறது நீதான். அது நான் போகிறேனோ அல்லது அவன் போகிறானோ என்பதல்ல, அது நீ போகிறதா இருக்கிறது. பாருங்கள், முதலாவதாக நீ. நீங்கள் அதை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு முன்பாக இனிமையாக வர வேண்டும். தன்னைதானே தாழ்த்துகின்ற மனிதனைத்தான் தேவன் உயர்த்துகின்றார் என்பதை நாம் எப்பொழுதும் கண்டிருக்கிறேன். தன்னுடைய மார்பை முன் தள்ளிக்கொண்டு எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற ஒரு மனிதனை எடுத்துக் கொள்ளும் போது அவனுக்கு நீங்கள் கூற முடியாது, அவன் கர்வம் கொண்டவனாயிருக்கிறான், அப்படிப்பட்ட நபர் எதையும் அடைய முடியாது. ஆனால் தன்னைத்தானே தாழ்த்துகிறவனும் இனிமையாய் நடக்கிறவனுமான அந்த மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சபையை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனிடத்தில் அன்று நாள் நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு ஸ்தாபனத்திலிருந்து அவன் வெளியே கொண்டு வரப்பட்டவன், அது சகோதரன் போசே. அவர்களுடைய சபையாரும் அவர்களுக்கு நெடுங்காலமாக மகத்தான சபை இருந்தது. தேவன் அதை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். மற்றவர்களைப் போன்று தாங்களும் மெருகேற்றி அதை ஒரு ஸ்தாபனமாக ஆக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் அப்படியாக இருந்த நேரத்திலே அங்கே இருந்த தாழ்மையான கிறிஸ்தவர்கள் அதை விரும்பவில்லை. அவர்களின் ஜீவிய காலமெல்லாம் அதற்கு எதிராகவே அவர்கள் போதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் அதனின்றி விலகி போய்விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் மறுபடியுமாய் இப்பொழுது ஒரு பெரிய ஸ்தலத்திற்குள்ளாக வருமட்டாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்பொழுது அவர்கள் ஒரு சபையாய் கூடுகின்ற 4,000 அல்லது 5,000 ஜனங்களாய் இருக்கின்றனர். அவர்கள் துவங்குகிறார்கள். அன்றொரு நாள் அவர்கள் என்னிடம் வந்து, அப்போது நான் சரியாக சபையின் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவர்கள் தலைவர்களில் ஒருவரான சகோதரன் கார்சன் முதலானோர் என்னிடத்தில், சகோதரர் பிரண்ணம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். நான் சொன்னேன், எல்லா ஸ்தாபனங்களிலும் எந்த ஒரு ஸ்தானமும் வகித்திராக உண்மையாகவே அருமையான அசலான இனிமையான ஜீவிக்கின்ற ஒரு தாழ்மையான சகோதரனை மேய்ப்பனாக இருக்கும்படி கண்டுபிடியுங்கள். தேவன் எஞ்சியுள்ளதை பார்த்துக் கொள்வார், புரிகின்றதா என்றேன். ஆடுகளை போஷிக்கக்கூடியவனும் தாழ்மையானவனும் மற்ற காரியங்களையும் உடையவனுமான ஒரு நல்ல போதகனை தெரிந்து கொள், மற்றவைகளை தேவன் பார்த்துக் கொள்வார் என்று நான் சொன்னேன். ஏதோ எல்லாம் அறிந்து சகல கலா வல்லவன் உள்ளே வந்து இதை ஒழுங்கிற்கு கொண்டு வந்து இந்த விதமாக இருக்க வேண்டும், அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப் போகும் ஒருவனே அல்ல. நான் சொன்னேன், அது ஒருபோதும் கிரியை செய்யாது, நீ சும்மா அப்படி நினைத்துள்ளாய் என்று. அதுதான் காரியம், சபையில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் சேர்ந்து கிரியை செய்ய வேண்டும், நீ உன்னுடைய பங்கை காத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் எந்த நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் காண்கிறோம். நாம் நினைப்பதை காட்டிலும் அதிக நெருக்கமாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் சகோதரன் வேலை பாராட்டுகிறோம் அல்லவா. சகோதரன் வேல், கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. உமக்கு நன்றி. இன்றளவு இந்த மகத்தான செய்தியை நமக்கு கொண்டு வந்தமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னிடம் சில நிமிஷங்களுக்கு முன் கொடுக்கப்பட்ட குறிப்பு இருக்கின்றது. சகோதரிகளின் ஒருத்தி சொப்பனத்தில் உண்டான ஏதோ காரியத்தை குறித்து சொல்ல வேண்டுமாம். சகோதரியை எனக்காக அதை சற்று எழுதி கொடுங்கள். அவர் சில சொப்பனங்களை அவளுக்கு கொடுத்திருக்கிறார். அவைகள் முற்றிலும் உண்மையாயிருந்தன. நாங்கள் எல்லா சொப்பனங்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் அவைகள் தேவனால் உண்டானவைகளானால் அது தேவன்தான் நம்மோடு பேசுகின்றாரா என்று நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். எல்லா காரியங்களையும் அந்நிய பாஷைகளில் பேசுவது போன்று நாங்கள் அதை விசுவாசிப்பதில்லை. ஆனால் ஏதோ சம்பவிக்கப் போகிறது என்று ஒரு வியாக்கியானம் அங்கே இருந்து அது சம்பவிக்க நாம் காணுவோமானால் அப்பொழுது அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். புரிகின்றதா? சலசலப்பின்றி இனிமையாக கர்த்தருடைய ஒழுங்கிலே அதை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே நினைவில் வையுங்கள், உங்களுடைய பங்கே ஒரு கால் முக்கியமான பகுதியாயிருக்கலாம், அல்லது ஒரு கால் அது சிறியதாயிருக்கலாம், ஒரு சிறு கடிகாரத்தின் கரமாயிருக்கலாம், அல்லது ஒரு சிறு பகுதியாய், அல்லது சாவி கொடுக்கும் சிறு தண்டாய், அல்லது ஏதாவது ஒன்றாயிருக்கலாம், அல்லது அது நாம் பார்க்கும்படி உள்ள மணியை காட்டும் கரங்களாயிருக்கலாம். ஆனால் அது எதுவாயிருந்தாலும் சரி, இதை நிறைவேறுதலுக்கு கொண்டு வர வேண்டுமாயின் அது நாம் யாவருக்குமாக சேர்ந்து இசைவாய் கிரியை செய்வதையே பொறுத்துள்ளது. சற்று சிந்தித்து பாருங்கள், நாம் வல்லமை என்று அழைக்கின்றோமே அது அவ்வளவு மகத்துவமானதாய் இருக்குமானால். பவுல் சொல்கிறார், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று. வேதம் மட்டும் எனக்கு புரிந்தால் நலமாயிருக்கும் என்று கூறினாலும், சகல ரகசியங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பாருங்கள், நான் இன்னமும் ஒன்றையும் அடையவில்லை. புரிகின்றதா? முக்கியமான காரியம் தேவனுடைய அன்பாய் இருக்கிறது, அதனோடு கூட உன்னை தாழ்த்து. இப்பொழுது நிச்சயமாக உலகத்தையும் ஊழியத்தையும் சுற்றி இத்தனை ஆண்டுகள் இருந்த பிறகு வித்தியாசமான ஜனங்களை பார்த்துக் கொண்டு உள்ளே நுழைகின்றதான வாசலை குறித்து நான் சற்று அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனோடு கூட எங்காவது இருக்க வேண்டும் என்று விரும்பினால் கர்வமான ஆவி உன்னை சுற்றி இருக்க நெருங்க விடாதே, பொறாமையை உள்ளே வரவிடாதே. யார் என்ன விதமான காரியம் செய்தாலும் பரவாயில்லை, சரி, அவர்கள் செய்வது தவறாகவே இருந்தாலும் சரி, அந்த நபருக்கு எதிர்ப்பாக ஒரு மனப்பாங்கை வரவிடாதே. புரிகின்றதா? நீ இனிமையாகவும் பச்சமாகவும் இரு. நினைவிருக்கட்டும், நீ பாபத்தில் இருக்கும்போது தேவன் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தார்.
தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்குமானால் அடுத்தவன் தவறாக இருக்கும் போது நீ அவரை நேசிப்பாய். புரிகின்றதா? அவர்களுக்காக ஜெபியுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நேசியுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். தேவனோடும் சுற்றிலும் உள்ள மற்ற அனைவரோடும் தாழ்மையாக இருங்கள். தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அவர் என்ன செய்வார் என்று கூறுவது கடினமானது. வழக்கமாக ஒரு சபையானது எண்ணிக்கையிலே அதிகமாக துவங்கும் போதும் இன்னும் அதிகமாகும் போதும் அல்லது அதை போன்று ஏதாவது ஆனால் அப்பொழுது அவர்கள் உண்மையான காரியத்திலிருந்து அவர்கள் விலகி போகிறார்கள் என்பதாகும். இவைகளை நிறைவேற செய்தது என்ன? நான் முதலாவதாக ஆரம்பித்து அந்த நதிக்கரையில் கர்த்தர் எனக்கு தோன்றின போது அவர் அதை எனக்கு சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? சகோதரன் வேல் அதை கண்டார். அநேக வருஷங்களுக்கு முன்னர் கனடாவில் ஒரு பத்திரிகையில் நினைக்கிறேன், தேவனுடைய தூதனானவர் அங்கே இருக்கின்ற அந்த ஆற்றண்டை தோன்றி அசோசியேஷன் பத்திரிகையில் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது உள்நாட்டு போதகருக்கு மேலாக தோன்றின மர்மமான வெளிச்சம் என்று வெளிவந்தது. அதை செய்தது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? 25,000 பேரை கொள்ளக்கூடிய ஒரு கூடார கூட்டம் அந்த தெருக்கோடியில் நாம் நடத்தின போது எல்லா இடங்களிலும் இருந்து வந்த ஊழியர்கள் சகோதரன் பிரணாம் இங்கே ஒரு நிமிடம் வாரும் என்றார்கள். நான் அப்பொழுது ஒரு சிறு வாலிபனாய் சிறு பையனாய் இருந்தேன். அவர்கள் என்னிடத்தில், இந்த ஜனங்களை எல்லாம் நீ எப்படி ஒரு கட்டாய் வைக்கப் போகின்றாய்? அவர்கள் அவ்வளவாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். இவ்விதமாய் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதை நான் கண்டதே இல்லை என்றார்கள். அது கர்த்தர் என்றேன். இதன் பேரில்தான் சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. அதாவது அந்த தெய்வீக ஒருவரை ஒருவர் நேசிக்கும் சகோதர அன்பின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒருவரோடொருவர் கை குலுக்கி விடைபெறுவதையும் அப்பொழுது குழந்தைகளைப் போன்று ஒருவரை ஒருவர் பிரியும் போது அழுவதையும் நான் கண்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். நான் அவர்களை சந்திக்க வீடுகளுக்கு போயிருக்கிறேன். அவ்வமயம் வேதம் திறந்த வண்ணமாயிருக்க அதில் கண்ணீர் கரைகள் இருக்க கண்டிருக்கிறேன். இரவு நேரங்களில் உள்ளே வந்திருக்கிறேன். தாய்மார்களும் தகப்பன்மார்களும் ஒன்றாக கூடி அவர்களுடைய பிள்ளைகள் சுற்றிலும் தரையில் முழங்காலில் இருந்து கொண்டு, தகப்பன்மார்களும் தாய்மார்களும் முழங்காலில் இருந்து கொண்டு அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டும் இருக்க கண்டிருக்கிறேன். நான் கதவண்டை நின்று கொண்டு காத்து கொண்டிருந்து அவர்கள் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. நான் அப்படியே படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு நானும் ஜெபித்துக் கொண்டு அவர்களுக்காக காத்திருப்பேன். பாருங்கள், அப்படிதான் காரியம். அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். நாங்கள் அந்த பழைய பாடலை நின்றவாறு பாடுவது வழக்கம். நம்முடைய இருதயங்களை கிறிஸ்தவ அன்பினால் ஒன்றாக இணைக்கும் அந்த கட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏக சிந்தை உள்ளவர்களின் ஐக்கியம் உன்னதமானதை போன்றுள்ளது. நாங்கள் இங்கே பிரியும் போது அது எங்களுக்குள்ளாக வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் நாங்கள் இன்னமும் இருதயத்தில் பிரியாதவர்களாக இருந்து மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறோம். என்னுடைய இருதயத்தில் சந்தோஷம் நிறைந்தவனாய் கிறிஸ்துவுக்கு இதை கூறுகிறேன். அவர்களில் அநேகர் இன்றிரவு குறிக்கப்பட்டுள்ள கல்லறைகளுக்குள் நாம் யாவரும் ஒன்றாக சேரப்போகின்றதான அந்த மகத்தான உயிர்த்தெழுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆவியானது இந்த இடத்திலிருந்து நம்மை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படி அது சம்பவிக்குமானால் அப்பொழுது உன்னுடைய போதகர் எவ்வளவு போதக சமர்த்தனாய் இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு அருமையாய் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருபவனாய் இருந்தாலும் சரி, தேவ ஆவியானவர் தூக்கப்பட்டு போய்விட்டார். புரிகின்றதா? எல்லா காரியங்களும் நமக்குள்ளாக ஐக்கியத்தில் பொதுவாக இருக்கும் போது, ஒருவருக்காக ஒருவர் நேசிக்கும் போது, அப்படியானால் தேவன் நம்மோடு கிரியை செய்வார். நாம் என்ன மணி நேரம் என்பதை காட்டுகளாக இருக்கிறோம். ஜனங்கள் வந்து இவ்விதமாய் கூறுவார்கள், உண்மையாகவே தாழ்மையுள்ள ஒரு சபையை நீங்கள் காண வேண்டுமானால், தேவனை உண்மையாய் நேசிக்கின்ற ஒரு சபையை காண வேண்டுமானால், அந்த ஜப கூட்டத்திற்குள் ஒருமுறை சென்று அதை கவனியுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அவர்களுக்கு ஒருவர் பேரில் ஒருவருக்குள்ள அக்கறையும் மரியாதையும் பாருங்கள். சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படுகிற வேளையிலே எவ்வளவு பயபக்தியாயும் எல்லாமும் ஒழுங்காயும் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆம், அப்பொழுது அவர்கள் நம்மை நோக்கி பார்த்து என்ன மணி வேளையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை காணுவார்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடுவதை அப்பொழுது நம்மால் காண முடியும். மகத்தான அற்புதங்களும் அடையாளங்களும் காரியங்களும் சம்பவித்துக் கொண்டிருக்கும். அந்த காரியம் இசைந்து கிரியை செய்து கொண்டிருக்குமானால் அது நேரத்தை காட்டுகிறதா இருக்கின்றது. ஆனால் அது இசைந்து காரியத்தை செய்யாமல் இருக்குமானால் அப்பொழுது கடிகாரம் நின்று போயிற்று என்றாகும். அது இனிமேல் நேரத்தை காட்டாது. ஆகவே நாம் எந்த மணி நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிய விரும்பினால், சுவிசேஷத்திற்குள் நீங்கள் யாவருமாக சேர்ந்து இசைந்து ஒருவரையொருவர் நேசித்து தேவனை நேசித்து செயல்படுங்கள். அப்பொழுது நாம் ஜீவிக்கின்றதா நேரம் என்னதென்று அந்த கரங்கள் தாமே கூறும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக ஆமேன். கர்த்தர் உங்களை செல்வ பெருக்காய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது மறந்து போக வேண்டாம், இந்த வாரத்தில் கூடுங்கள். நீங்கள் நன்மையானது ஏதாவது அறிந்திருப்பீர்களே ஆனால், அதாவது உள்ளே வருகின்ற வியாதியஸ்தரை அறிந்திருப்பீர்களே ஆனால், அவர்கள் வரும்போது அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அன்பே நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், ஜெப கூடாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீ கொஞ்ச காலமாய் சுகவீனமாய் இருந்தாய், இப்பொழுது நீ அங்கே வர விரும்புகிறேன், நான் அங்கே போகிறேன், நான் எப்பொழுதும் போக விரும்புகிறேன் என்று கூறுங்கள். நான் ஞாயிறு ஒரு செய்தியை கேட்டேன், அதில் ஒரு சகோதரன் சொன்னார், நாம் சொத்துக்கு மடிபடிக்கு நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். யாக்கோபு 5:13-14-15, நாம் சுகம் பெறுவதற்காக வரும் முன்னர் நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட வேண்டும். ஆம், ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய வேண்டும். புரிகின்றதா? பாருங்கள், சரியாக அதைத்தான் அவர் இன்றளவு பேசிக் கொண்டிருந்தார். மார்க்கு 16 கூட பரம ஆனந்தத்தை கொண்டு வந்தார். அதை அப்படி ஒன்றிணைக்கும் போது உனக்கு அது வருகிறது, அப்பொழுது சுகம் பெறுதல் இடம் பெறுகிறது. இயேசுவை நோக்கி பாருங்கள், ஒரு மூட்டை அன்பே தவிர அவர் வேறொன்றும் இல்லை. புரிகின்றதா? அவர் அவதரித்த வெளிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அவர் தேவன், அவர் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். எந்த அற்புதமும் அதிசயமும் காரியங்களும் சம்பவிக்கவில்லை. அவருடைய தாழ்மையான அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியம் தேவனாய் இருந்ததிலிருந்து அவர் மூலமாய் தேவன் தம்மை தாமே வெளிப்படையாய் காட்ட இப்பூமியில் ஒரு மனிதனாக வந்தார். அதுதான் அவரை அவர் என்னமாய் இருந்தாரோ அதுவாக ஆக்கினது. நான் எப்பொழுதும் கூறியுள்ளேன், என்னை பொறுத்த மட்டில் இயேசு தம்மை தாழ்த்தின விதம்தான் அவரை தேவனாக ஆக்கியது. அவர் அவ்வளவு மகத்துவமானவராய் இருந்தார், இருந்தும் அவ்வளவு சிறியவராக இருக்க முடிந்தது. புரிகின்றதா? அது சரியே. தேவனுமை மிகவும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் யாவருமாக கலந்து போவதற்காக எழும்பி நிற்போம். இதை நாம் பாட முயற்சிப்போம். ஒரு கால் சகோதரியே, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது நம்முடைய இருதயங்களை கிறிஸ்தவ அன்பினால் ஒன்றாக கட்டும் என்பது. அதை நாம் ஒருமுறை பாடுவோம். பாடுவோமா? ஒரு சுருதி கொடுங்கள். இந்த கடைசி அடியை நாம் பாடிக்கொண்டிருக்கும் போது நாம் ஒருவர் கரங்களை ஒருவர் பற்றிக்கொண்டு நாங்கள் இங்கே பிரியும் போது என்று பாடும்போது, சகோதரனே சகோதரியே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக, உன்னோடு கூட இன்றிரவு இங்கே இருப்பதனால் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் என்று கூறுங்கள். புரிகின்றதா? அந்த விதமாக ஏதோ காரியத்தை கூறி முன்னும் பின்னுமாக திரும்பி கூறுங்கள். நாம் இப்பொழுது பாடுவோமாக. நாம் எப்படியாய் தேவனை நேசிக்கிறோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஆவியிலிருந்து பாடுவோம். இப்பொழுது நம் தலைகளை வணங்கி இருக்கும் வண்ணமாக, நாம் வெறுமனை பிள்ளைகளால் தான் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இது மனதில் பாடுவோம். ஓ, அது எப்படியாய் தேவனுடைய ஆவியை நமக்குள்ளாய் கொண்டு வருகிறது. முன் நாட்களிலே கற்பாறைகளின் மேல் உட்கார்ந்தார்களே, அதை உங்களால் யோசித்து பார்க்க முடிகின்றதா? நம்முடைய தலைகள் வணங்கி இருக்க பின்னால் இருக்கின்ற சகோதரன் ஆலன் அவர்களை, நமது மத்தியில் உள்ள ஒரு புதிய சகோதரர், ஜெபம் செய்து கூட்டத்தை முடிக்குமாறு கேட்கப் போகிறேன். சகோதரன் ஆலன்.